வாக்குகளில் மலாஇக்கத்தி உங்களுடைய இரட்சகன் மலக்கு மார்க்கிடத்திலே சொன்னபோது இன்னி ஜாயினும் பில் அர்தி ஹலீஃபா, இந்த பூபாகத்தின் மேலே நான் ஒரு பிரதிநிதியை படைத்திருக்கிறேன் என்று மலக்கு மார்க்கிடத்திலே அவன் சொன்னபோது காலு அவர்கள் சொன்னார்கள், என்ன நீ அதிலே படைக்கப் போகிறாயா, யார் அதிலே குழப்பங்கள் விளைவிப்பார்களோ அப்படிப்பட்டவர்களை நீ படைக்கப் போகிறாயா, எஸ்பி குத்திமா, இன்னும் இரத்தங்களை ஆறாக ஓட்டிக் கொள்ளுவார்களே, அப்படிப்பட்டவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று அந்த மலக்குமார்கள் கேட்டார்கள். وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ يَا اللَّهُ, உன்னை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் துதித்துக் கொண்டிருக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட நிலையில் இந்த மனிதர்களுடைய படைப்பு தேவையா என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். காலா அல்லாஹு தாலா அதற்கு பதில் சொன்னான், இன்னி அஅலம் மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி இந்த ஆயத்து முடிகிறது. இதனுடைய மேற்பகுதியிலே உள்ள மலக்குமார்களோடு அல்லாஹு தாலா செய்த சம்பாஷணையை பற்றி மிக நீண்ட விரிவான விளக்கங்கள் இங்கே தரப்பட்டன. அதே போன்று மனிதர்கள் குழப்பம் விளைவித்து இரத்த ஆறுகளை ஓட்டுவது பற்றி ஹதீஸ் என்ன சொல்லி இருக்கிறது, மற்ற ஆயத்துகள் என்ன சொல்லி இருக்கிறது, அந்த மலக்குமார்களுக்கு இரத்த ஆறுகள் ஓட்டுவது பற்றி எப்படி தெரியும் என்பது பற்றிய விளக்கம் எல்லாம் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த விளக்கங்கள் இங்கே வைக்கப்பட்டன. அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கிற, யா அல்லாஹ், நாங்கள் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் துதிமாடி கொண்டிருக்கிறோம், நுகத்திசுலக், நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, இந்த நிலையில் மனிதர்கள் தேவையா என்ற இந்த ஆயத்துக்கு ஒரு சிறிய விளக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், தக்தீஸ் என்ற வார்த்தைக்கு முகத்திஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்துவது என்ற அர்த்தம். அதற்கு டிக்ஷனரியினுடைய அர்த்தம் எழுதுகிறார்கள், அதாவது அம்மா லா எலீகு பி அதுமதிக்க வ ஜலாலி, அம்மா லா எலீகு பி அதுமதிக்க வ ஜலாலி, உன்னுடைய உயர்வு உன்னுடைய கண்ணியத்திற்கு எந்த தன்மைகள் பொருத்தம் இல்லையோ அதை விட்டு நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹ் என்று சொன்னால் எப்படி விளங்க வேண்டும் என்று ஒரு அடையாளம் இருக்கிறது, ரப்பை எப்படி விளங்க வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு எல்லை கோடு இருக்கிறது, அப்படித்தான் ரப்பை விளங்க வேண்டும், அப்படித்தான் விளங்குவதற்கு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பயிற்றுவித்தான், அப்படித்தான் நபிமார்களுக்கு பயிற்றுவித்தான், அப்படித்தான் முன்னுண்டான சமுதாயங்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அதற்கு பெயர் தான் நம்முடைய இந்த சூழ்நிலையிலே நம்முடைய பெயரிலே சொல்ல வேண்டும் என்றால் சொன்னால் கொள்கை என்று சொல்லுவார்கள். கொள்கை அல்லாஹுவை அல்லாஹுவாக விளங்குவது, அந்த அல்லாஹு விளங்குகிற விதத்தில் மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் மனிதன் தலைகளா போய் மார்க்க மாறி எங்கேயோ போயிருவான். கொஞ்சம் லேசா ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது என்று சொன்னாலே முடிஞ்சு போச்சு, அகீதா தூள் தூளா உடஞ்சு. அதனாலதான் 72 கூட்டத்தார்கள் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் பார்த்தா நாங்களும் ஹதீஸ், நாங்களும் குரான் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் குரானை தான் சொல்றா, எல்லாரும் ஹதீஸை தான் சொல்றாங்க, இடையிலே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் அகீதா என்று சொல்லுகிற அந்த கொள்கை கோட்பாடுகளில் ஏற்படுகிற மாறுபாடுகள் ஒரு மனிதனை ஒரு தனி ஒரு பிரிவாக பிரித்து சென்று விடுகிறது. இப்ப அந்த விஷயத்துல இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ், உன்னை அனுதினமும் நாங்கள் துதிமாடி கொண்டிருக்கிறோம், உன்னை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கிற நிலையில் நீ மனிதர்களை படைக்கப் போகிறாயா, அனுதினமும் துதி பாடி கொண்டிருப்பது என்பதும் அதே போன்று நுகத்திஸ் பரிசுத்தப்படுத்துவது என்பதும் என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம மேலே சொன்ன மாதிரி அல்லாஹுவுக்கு தகுதி இல்லாத எந்த தன்மையாவது அல்லாஹுவோடு சேர்க்காமல் இருப்பது, இதுதான் முகத்திஸ் பரிசுத்தப்படுத்துவது. அதாவது முஸப்பிஹு பிஹம்திக அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதும் போது தஃப்ஸீர்ல எழுதுகிறார்கள், மலக்குமார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை துதிபாடி கொண்டிருப்பது. அதாவது எந்த நேரமும் எங்கெல்லாம் அல்லாஹுவினுடைய திக்ர் செய்யப்படுகிறதோ அல்லாஹுவை பற்றி பேச்சு பேசப்படுகிறதோ அங்கே வந்து இறங்கி விடுவார்கள் மலக்குமார்கள், ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, இயற்கையிலே அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், தன்னுடைய வார்த்தையை கொண்டு தங்களுடைய இதயங்களிலே பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இவர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதனால் தான் அல்லாஹ் பரிசுத்தமாக இருக்கிறானா, இப்படி எல்லாம் மலக்குமார்களை போட்டு தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதனால் தான் அல்லாஹ் பரிசுத்தமாக இருக்கிறானா அப்படின்னு கேள்வினா, இல்ல, இவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா நம்மை போன்ற ஒரு படைப்பினமாக படைத்தான், மலக்குமார்களும் நம்மள மாதிரி அல்லாஹுவினுடைய ஒரு அடியார்கள், ஒரு ஏவலாளிகள், ஆனா என்ன செஞ்சான், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருப்பது, வேறு வேலையே கிடையாது. பசிக்காது, தூக்கம் வராது, வேறு எந்த மனிதனுக்கு இருக்கிற தேவைகள், காம இச்சை, பசியினுடைய இச்சை எதுவுமே இருக்காது. அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதான் பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு அதுதான் பிடிக்கும். மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது கூட அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். என்ன, நான் பெரியவன், என்னுடைய ஜலாலியத், அல்லாஹுவை ஒரு மனிதன் புகழ ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அடுத்து அவனுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அல்லாஹுத்தான நிறைவு செய்து வைக்கிறான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற போது கூட, துவா கேட்ப சொல்லுகிற போது கூட எப்படி சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், முதல் முதலில் அல்லாஹுவை புகழுங்கள், அதற்கு அடுத்து எனக்கு மேல செலவாத்து சொல்லுங்க, அப்ப துவா துவாவாக இருக்கும். ஒரு மனிதர் எதுவுமே செய்யல, கையை தூக்கிக்கிட்டார், துவா செய்யறதற்குரிய வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். கையை தூக்கிட்டு எனக்கு அந்த தேவை இருக்கு, எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு வீட்டுக்கு அரிசி வேணும், சாப்பாடு வேணும், துணி வேணும், நெல் வேணும், இப்படி கேட்கிறார். கேட்பதனால் எந்த தப்பும் அல்ல, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள், ஒழுங்குமுறை இருக்கிறது, துவாவுக்கென்று ஒழுக்கம் இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், அல்லாஹுவை முதலிலே புகழ வேண்டும். யா அல்லாஹ், நீதான் சர்வ, எல்லா புகழுக்கும் ஒட்டுமொத்த புகழுக்கும் நீ மட்டுமே உரித்தானவன் என்ற வார்த்தையை போட்டு முதல்ல அல்லாஹுவினுடைய அந்த தன்மையை விளக்கிவிட்டு அதற்கு அடுத்தபடி உன்னுடைய கேள்வியை நீ வைத்தாய் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நிறைவு செய்து வைப்பான் என்ற முறையை, என்ற ஆதாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதுல இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுக்கு இதுதான் பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் ஒருவன் தனித்தவன், நிலையானவன், அவனுக்கு ஈடு இணை கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை, சினத்தும் வலா நவமும்ல, அவனுக்கு தூக்கமும் கிடையாது, பெருந்தூக்கமும் கிடையாது, சிறு தூக்கமும் கிடையாது. நவம் என்று சொன்னால் நம்ம நைட்ல படுத்து குரட்டை விட்டு தூங்குறமே, அது மாதிரி தூக்கத்துக்கு நவம் அப்படின்னு பேரு. சினத் என்று சொன்னால் லேசா ஆபீஸ்ல இருக்கும்போது இப்படி சாஞ்சி விழுவுறது, இதுக்கு பேரு சினத்து. அந்த குட்டி தூக்கமும் அல்லாஹுக்கு கிடையாது, நிரந்தர தூக்கமும் கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் விட்டு தனித்திருக்கிற அல்லாஹ், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்கிறான், நான் அப்படித்தான் இருக்கேன். அந்த அல்லாஹ் அவ்வளவு தனித்தன்மைகளுக்கு உரியவன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த மலக்குமார்கள் பல பிரிவுகள் இருப்பதாக தப்சீர்களிலே எழுதும் போது எழுதுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அன்னைக்கு சொல்லும் போது கூட, அன்றைய தினத்தில் நம்முடைய ஹதரத் போன வாரம் வந்து பேசின, ஒவ்வொரு நிமிடமும் துதி செய்து கொண்டிருப்பவர்கள், அதனால அல்லாஹ் அவங்களை இங்கே கூப்பிடல, கூப்பிட்டு. அப்ப சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் ஏவலுக்கென்று உரியவர்கள், அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஆர்டர் போட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்க. நமக்கு தெரிஞ்ச பேர்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே நிறைவு செய்வதுதான் அவருடைய வேலை. ஒரு தடவை ஹதீஸிலே படிக்கும் போது படித்த ஒரு ஞாபகம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரர் அழைத்து சென்று கிணத்துல தள்ளிவிட போறாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் கிணத்துல தள்ளிவிட போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசியில் நின்று கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே அரிசியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் உடனே ஆர்டர் போடுறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கீழே தள்ளிட்டான் அவங்களை புடி அப்படின்னு சொன்னான். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹதீஸில் வருகிறது, விளக்கம் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கீழே தள்ளிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, பிடியுங்கள் என்று சொன்னான். உடனே அரிசியிலிருந்து தன்னுடைய கையை கீழே கொண்டு வந்தார்கள், அவருடைய கையிலே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழுந்ததாக குறிப்பில் எழுதப்படுகிறது. தப்சீர்களிலே இந்த விளக்கத்தை தான் தருகிறார்கள். எங்க நின்றுனாங்க, ஏழு வானங்களை கடந்து குருசியை கடந்து அரிசிலே அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே சன்னிதானத்திலே நிற்கிற போது ஒரு ஆர்டர், அடுத்த நிமிஷம். அப்போ அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வைத்திருக்கிறார். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே தோற்றத்தோடு நேரடியாக கண்டார்கள். ஹிராமலையிலே முதல் முதலாக வஹியை இறக்கி கொண்டு வரும்போது அதே தோற்றத்தோடு கண்டார்கள். அப்படி அந்த அதுல நம்ம விளக்கத்துல, தப்சீருடைய விளக்கத்துல குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு கணம் ஆடிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு மலக்குமார்களை சில பேருக்கு ரெக்கை உள்ள நிலையிலே நாம் படைத்து வைத்திருக்கிறோம், சில பேரை துதிப்பதற்கென்றே நாம் படைத்து வைத்திருக்கிறோம், சில பேரை அரிசை சுமப்பதற்கென்றே நாம் படைத்து வைத்திருக்கிறோம். சில ஆயத்துக்கள்ல வருகிறது அரிசை சுமக்கிற மலக்குமார்கள், அவர்களுக்கு அரசு சுமக்கிறது தான் பணி. இப்படி பல பிரிவாக அல்லாஹு தஆலா பிரித்து வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர்களுடைய சாப்பாடு மாதிரி என்ன அப்படின்னு கேட்டா ஜிக்ர் செய்யறது தான், அல்லாஹுவை நினைவு கூறுவது, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹுவை தக்தீஸ் செய்வது. அப்படி செய்வதனால் என்ன கிடைக்கிறது? எவர் செய்கிறாரோ அவருடைய தரஜா உயர்கிறது. அல்லாஹுவை ஒரு மனிதர் குத்தூஸ் குத்தூஸ், நீ பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன், சுபஹானக், உனக்கு வந்து நீ வந்து ரொம்ப உயர்ந்தவன் என்று சொல்லுவதனால் அல்லாஹுவுக்கு இன்ன இன்ன மேல கூட போறது ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு முன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் நின்றும் இருக்கிறான். ஆனால் எவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தப்பட்டு படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, இல்லாசை. ஆனால் அதை சொல்லுவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்படி சொல்லி உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை நமக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா விரும்புவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இத்ஸமஅ கவுமும் பைத்தின் புயூத்தில்லா யத்ருன கிதாபல்லாஹ் வ யதஆரஃபூன ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா وغشيتهم الرحمه وحفتهم الملائكه وذكرهم الله في من عند ஒரு அழகான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் பள்ளியிலே ஒன்று சேருகிறார்கள், ஒரு கூட்டத்தார் ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாஹுவினுடைய பள்ளியிலே, ஒரு இடத்திலே ஒரு கூட்டத்தார்கள் ஒன்று சேர்ந்தார்கள், யத்லூன கிதாபல்லாஹ் அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை படிக்கிறார்கள், வயத்தஆரஃபூன ஃபீமா பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலே அதை பற்றி சம்பாஷணை செய்து கொள்கிறார்கள், அதை பற்றி விளக்கம் சொல்லிக் கொள்கிறார்கள். இதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று சஹாபாக்களும் எப்படி விளங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, அது அந்த சபை இப்படி இருந்தே தவிர உலகத்திலே இருக்காது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமீன் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, அந்த சபையின் மீது சக்கீனத் இறங்கியே தவிர அது இருக்காது. சக்கீனத் என்று சொன்னால் மனதிலே அமைதியை ஏற்படுத்துகிற ஒரு நிலை, அது யாராலும் உலகத்திலே ஏற்படுத்தி தர முடியாது. அல்லாஹ் அதை அந்த சபையிலே உள்ளவர்களுக்கு இறங்குறான். இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா வகஷியத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுவினுடைய இரக்கம் என்று சொல்லுவது அவர்களின் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதே போன்று வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த சபை அல்லாஹ் அல்லாஹுவினுடைய தூதர் ஷரியத் அல்லாஹ் கலாமுல்லாஹ் அல்லாஹுவினுடைய வேத வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பற்றி பேசப்படுகிற சபைகளிலே மலக்குமார்கள் வந்து சூழ்ந்து அப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. இல்லா வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் சூழ்ந்தே தவிர அந்த சபைகள் இருப்பதில்லை. வா, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சர்டிபிகேட் அல்லாஹ் திரும்ப சொன்னான். இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரஜா என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரையும் பற்றியும் அல்லாஹுவினுடைய வேத வசனங்களையும் பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். இது சத்திய தூதர் சொன்ன வார்த்தை, பொய்யே கிடையாது. எங்கெங்கெல்லாம் இருந்து அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறோமோ நம்முடைய பெயர் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹுவினுடைய தர்பாரிலே நினைவு கூறப்படுகிறது. அல்லாஹ் நினைவு கூறுகிறான், மனிதர்களை விட பன்மடங்கு அல்லாஹுவுக்கு நெருக்கமான மலக்குமார்களிடத்திலே நினைவு கூறுகிறான். அவனிடத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா நினைவு கூறுகிறான். இது ஒன்றும் அதிர்ச்சியம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது சொன்னார்கள், இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்ன ஃபர்தஉ, இதை மரத்தும் பிரியாவில் ஜன்ன தர்த்தாவு, நீங்கள் சுவன சோலையை கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் மெய்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. இதா மரத்தும் பிரியாவில் ஜன்ன தர்த்தாவு, நீங்கள் சுவனத்தினுடைய சோலையை கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் மெய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யாரோ சொல்லா நாங்கள்லாம் மனுஷன் தானே, மேயிறதுங்கிறது வேற இதுக்குள்ளது இல்லை, என்ன இப்ப மா இது நல்ல இது பக்கம் போன வயல் பக்கம் போனா நல்ல ஒரு குடி புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா என்னத்தை மேயிறது? ஒமர் ரத்துடு யார சூழல்லாம், மேய்வது என்று சொன்னால் என்ன, அதே போன்று தோட்டம் என்று சொன்னால் என்ன, புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், எங்கே அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அந்த சபைகளை நீங்கள் கடந்து செல்லுகிற போது ஒரு தபருக்கன் பரக்கத்துக்கு நானும் போய் அங்க உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வந்துருங்க. இதுதான் சுவனத்தினுடைய சோலைகள் அங்கே மேய்வது என்பது அந்த சபைகளில இருந்து கேட்பது சொல்லுவது அவங்க சொல்றது மாதிரி நடக்கிறது இருக்க இதுதான் அதனுடைய மேய்தல் என்று பொய்யை உரைக்காத சத்திய தூதர் சாதிக்குள் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அந்த சுப்பூஹ் என்ற வார்த்தைக்கும் அதே போன்று தஸ்பீஹ் தஹ்மீத் என்பதற்கும் அல்லாஹு தஆலாவுக்கு அதெல்லாம் மிக பிடித்ததாக இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது அல்லாஹு தஆலா இந்த குணத்தை பற்றி பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிறார். தஸ்பீஹ் தஹ்மீதை பற்றி அல்லாஹு தஆலாவை நினைவுகூறுவதை பெருமைப்படுத்துவதை பற்றி பல்வேறு வசனங்கள் பல்வேறு விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த இடங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு ஆயத்திலே சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வஹீன துஸ்பிஹூன். சுப்ஹானல்லாஹி, அல்லாஹுவுக்குத்தான் அத்தனை பெருமையும் புகழும் உரித்தானது, அவன் பரிசுத்தமானவன், ஹீன என்று நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள், அந்த அந்த நினைப்பில இருங்கள். ஹீன தும்சூன், நீங்கள் மாலையிலே ஆகுகிற போதும், நீங்கள் காலை நேரத்திலே ஆகுகிற போதும், இது அவனுடைய மிகப்பெரிய அனுக்கிரத்தின் அனுக்கிரகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவனுடைய அனுக்கிரகத்தை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். ஒரு நண்பர் அன்னைக்கு சொல்லும் போது ஒரு பேப்பர் கட்டிங் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுல சொன்னார், ஒரு மனிதன் வாயை திறந்து அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 70 நரம்பு 75 நரம்பு தசைகள் இயங்க வேண்டும். 70 தசையை 75 தசையை இயங்கினாதான் ஒரு மனுஷன் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்க முடியும், இல்லைன்னா உச்சரிக்க முடியாது. உடம்புல ஏதோ நம்ம சாதாரணமா உலகத்துல எல்லா பேச்சும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாய்க்கு வந்தபடி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமே, அப்படி இல்லை. அந்த ஒரே ஒரு தசையினுடைய ஒரு நாளத்தை பிடித்து இழுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், அதுக்கு பின்னாடி லவலவா அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயி போச்சே, அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டியா பாக்கல, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைகள் அங்கே வரும். கொடுத்த இந்த நியமத்தை அல்லாஹ் எப்படி பிரியப்படுகிறானோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இன்னைக்கு உரிய சூழ்நிலையில நம்ம எந்த ஊர்களை எந்த நாடுகளை எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, யாரும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழுவதே இல்லை. நல்ல சமுதாயத்தை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கையை யாருமே வாழுவதில்லை. அப்புறம் என்னதான் திருப்தி செய்யறாங்கன்னா அடுத்த அவர்களோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை பத்தி யாராவது சிந்திச்சு எனக்கு என்ன ஒரு அருமையான வாய்ப்பு 24 மணி நேரம் தரப்பட்டிருக்க யோசிக்கிறதே இல்லை. ஆபீஸ்ல போனதுல இருந்து மேனேஜர் என்ன சொல்லுவானோ, அப்படி பக்கத்துல மேனேஜரை பத்தி ஒரு 10 நிமிஷம் பசாது, அப்புறம் பக்கத்துல இருக்கவனுக்கு இன்சென்டிவ் போட்டானா அவனை பத்தி ஒரு 10 நிமிஷம் பசாது, அப்புறம் வேற ஊர்ல அந்த மையத்து இம்பத்து போன் வந்துச்சுன்னா 24 மணி நேரம் மனசு மண்டையில எடுத்து பார்த்தான். ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திச்சு பாருங்க, நான் யாரையும் குறிப்பு சொல்லல, யாருக்கும் இது தனிப்பட்ட ஒரு விஷயமும் அல்ல, பொது ஒட்டுமொத்தமாக காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் நம்மை நினைத்து நம்முடைய உடல்நிலை அல்லாஹ் கொடுத்த நிலை நம்முடைய வாழ்க்கை என்று எத்தனை நிமிஷம் வாழ்றோம். அதிகபட்சம் வாழ்றதுன்னா மத்தவங்களுக்கு அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான், எனக்கு அவன் அப்படி செஞ்சு போட்டான் இப்படி செஞ்சு போட்டான், இவன் ஓடணும் அவன்கிட்ட ஓடணுமே தவிர மத்த நேரம் பூரா என்ன செய்யறான், இந்த இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கமே தவிர நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாழ்க்கை. ஒரு கவிஞர் சொல்லும் போது அழகாக சொன்னார், நீ காலண்டரை கிழிக்கிற போது காலண்டரை கிழிக்கவில்லை, உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு இடத்தை கிழிச்சு போட்ட முடிச்சு போச்சு, காலண்டரை கிழிச்சு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு கூத்தல்ல, இங்க கிழிக்க கிழிக்க உன் வாழ்க்கை கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் தள்ளிட்டு போயிட்டே இருக்க, என்னைக்கு நரமுடி வரும் தெரியாது, என்னைக்கு கிளடு வரும் தெரியாது, வாலிபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு கிளடு வந்துருச்சு திடீர்னு முடிஞ்சு போச்சு, இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை தூக்கி பொட்டிய பண்ணி வச்சுட்டார். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், 35 வயசு ஆச்சு என்ன பாப்பா என்ன அஜிக்கு அஜிக்கு, அதுதான் வயசு இருக்கு, அது தமிழ் செய்யறதுக்குலாம் என்ன வயசு இருக்கு, எப்ப நாளைக்கு மூத்தா போயிட்டானா யாரு கண்டா, சரி வயசான பிறகு அஜிக்கெல்லாம் போயிட்டு வர முடியுமா, தாவூத் அலி எதிர்த்துட்ட இன்னும் இங்க உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க என்ன சூழ்நிலை, போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க தெரியும் எவ்வளவு கஷ்டம், அது அந்த வயசுலேயே போகணும்னா இல்ல இல்ல என்ன வயசா இவன் கொம்பது எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு அது இருக்கு இது இருக்கு, 1008 காரணம் இவரா ஏற்படுத்திக்கிறார், இது இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்திலே மனிதன் நினைக்க வேண்டியது வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய ஒரு வாய்ப்பு, லேஸ் மாசான வாய்ப்பு அல்ல, ஒரு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்லே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிற போது ஆயத்துகள்ல நம்மளால இந்த ஆயத்துகள்ல நம்ம விளக்கம் படிச்சோம், அதுல அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான், வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய கிஃப்டா தந்திருக்கும், நீ உலகத்துக்கே வரலன்னா இந்த வாழ்க்கை என்ற பகுதிக்கே நம்ம வரல அப்படின்னு சொன்னா எங்க இருந்திருப்போம், மாடா இருந்திருப்போம், மண்ணா இருந்திருப்போம், மரமா இருந்திருப்போம், யாரு கேட்க போறா, இந்த மாடு மண் மரம் எதுக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. ஹதீஸ்களில் வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது, மனிதர்களுடைய ஒரு பைசா உள்ள ஏறினது, ஒரு வார்த்தை பேசினது, ஒரு பார்வை பார்த்தது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் கியாமத்துல. நல்லா விளங்கினா, ஒரு காசு சம்பாதித்தது, இந்த காசை எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்தார் என்பதை பற்றி கேட்கப்படும். இந்த வார்த்தை ஏன் பேசினாய், எதற்காக வேண்டி பேசினாய், பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் நம்முடைய இடத்தை விட்டு கியாமத்தினால அசையவே முடியாது. 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 60 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், முடியவே முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தௌபா செஞ்சு தன்னை அழிச்சுக்கிட்டார் தன்னுடைய பாவ நிலைகளை என்று சொன்னால் அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் உள்ள விஷயம். ஆனால் மனிதர்களுக்கு இப்படி வைத்திருக்கிற அல்லாஹ் நம்மளை பார்க்கிறோம், மாடு இருக்கு, ஆடு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன இப்ப குதிரை இருக்கு, இப்ப வேற ஏதாவது உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன தண்டனை, அதுக்கு இல்ல இதுக்கெல்லாம் என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டா, இப்படி மூத்தா போனோம்னா போயிருமா? நம்ம விளங்குறத கூட இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குங்கிற கண்ணோட்டத்துலதான் நம்ம பார்க்கணுமே தவிர, விடுங்க. அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், ஷரியத்து என்ன காட்டுச்சுதான். அப்ப ஷரியத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், கியாமத்துடைய நாள்ல இந்த பொருள் ஆடு மாடு ஒட்டகம் விட்டம் இதெல்லாம் உலகத்துல படைக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொண்டு வரப்படும். ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டி இருந்துச்சு உலகத்துல அப்படின்னு சொன்னா, அதற்கு பகரமாக எந்த ஆடு முட்டுப்பட்டுச்சோ அந்த ஆடை விட்டு முட்டு பட வைக்கப்படும். அதற்கு பின் என்ன செய்யப்படும், இந்த பொருட்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மௌத்து என்பது குர்பானி கொடுக்கப்படும். மௌத்துங்கிறது ஆடு மாறி கூட்டிட்டு வந்து குர்பானி கொடுக்கப்படும். எங்க கியாமத்துடைய நாள்ல, இது பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமின் சத்திய தூதர் சொன்ன வார்த்தை. எப்படி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தான் என்பதை இந்த சமூகத்திற்கு நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ, உலகத்தை எப்படி படைச்சான் அப்படிங்கறத காட்டி தந்தார்களோ, அதே போன்று சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் எல்லாம் முடிஞ்சு டெமாலிஷ் ஆகி உலகமே ஒன்றுமில்லாமல் ஆகுகிற நிலைமையிலே அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதல்ல முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டு இந்த பொருளுக்குரிய இந்த விலங்கினங்களுக்குரிய தண்டனை எல்லாம் கொடுப்பான். கொடுத்து முடிச்சு அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, ஆனா சில அதை தவிர உள்ள விலங்கினங்களுக்கு சில குறிப்பிட்ட தகசுஸ் உள்ளது, அதாவது குறிப்பான சில பிராணிகள் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல விளக்கம் தந்துட்டாங்க. அந்த இதுல சூரத்துல் கஹ்ஃபில வர நாய், இதே மாதிரி சில பொருட்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல அதுக்கும் கொண்டு செலுத்துவான். அது இல்லாம உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்கினமும் அங்கே தீர்ப்பளிக்கப்படும், ஒண்ணே ஒண்ணு முட்டை வைக்கப்படும், உடனே அழிக்கப்படும். அதுக்கு பின்னாடி மௌத்து என்பதை ஒரு 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 விலங்கினுடைய உருவத்தில் அழைத்து வரப்பட்டு வச்சு குர்பானி கொடுக்கப்பட்டுரும். நரகத்துல தூக்கி போட்டாலும் யாரும் மௌத்தாக மாட்டாக, சொருக்கத்துல தூக்கி போட்டாலும் யாரும் மௌத்தாக மாட்டாக. ஏன்னா மூத்து இருந்தா தானே ஆகுவாங்க, மூத்தே தான் குர்பானி கொடுத்துட்டான் அல்லாஹ், எங்க மௌத்தாக முடியும், மௌத்தாக முடியாது. அதனாலதான் திருக்குறானினுடைய வசனங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது, நரகத்தில் இருப்பவருக்கு காலிதம் முஹல்லதம் ஃபீஹா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மாறி செய்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து உலகத்தில் இருந்தார் என்று சொன்னால் காலிதம் முஹல்லதம் ஃபீஹா, அதற்கு அளவு கிடையாது. 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 80 வருஷம், 80 லட்சம், 80 கோடி, மனிதனுடைய தசவுரை எல்லாம் தாண்டி காலிதன் நிரந்தரமாக முஹல்லதன் அதிலே அப்படிதான் இருக்கணும். ஒரு மனிதர் அல்லாஹுக்கு மாறி செய்திருந்தால் அவருடைய நிலை நரகத்தில் அப்படியே தான் இருக்கும். ஒரு மோமினானவர் பாவம் செய்திருந்தார் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையாக நரகத்தில் அவருக்கு வேதனைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து அந்த மாவே ஹயாத் என்று சொல்லுகிற ஜீவ நீரூற்று என்று சொல்லுகிற அந்த ஜீவ நீரூற்றில் அவரை குளிப்பாட்டப்பட்டு அதுக்கு பின்னாடி சொர்க்கத்தில் தூக்கி போடப்படுவார். இது தெளிவாக அப்படியே நடக்கிற பகல் நேரத்து அந்த குளர் நேரத்து பணி போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸிலே தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அப்போ மனிதர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கணும். முதல் விஷயம், சமுதாயத்தில் இன்னைக்கு வரையும் 80 வயசு 60 வயசு ஆகியும் படிக்காம இருக்கிற ஒரே காரியம் என்னன்னா, நாம் வாழ்க்கையை நம்முடக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 24 மணி நேரம் அதே போன்று 50 வருஷம் 50 என்ன செஞ்சிருக்கோங்கிறத பார்க்கணுமே தவிர, காலையில் எழுந்திருச்சோம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவர் பிரச்சனை இவர் பிரச்சனைங்கிறத மண்டையில் ஏத்திக்கிட்டு இருந்தா இதனுடைய ரிசல்ட்டா நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. ஆகவே மிகப்பெரிய கிஃப்டான வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை என்ன நிலைமையில ஆக்கி வச்சிருக்கோம், அல்லாஹ் எப்படி பிரியப்படுவானோ அப்படி ஆக்கி இருக்கிறோமா, இதை பத்தி ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன செய்வாரு, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க நேரம் பூரா ஆபீஸ்ல இருப்பார், வெளியே எந்திரிச்சு வந்த உடனே அடடா என்னுடைய வாழ்க்கை என் ரபுக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட், அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் முடிஞ்சு போச்சு, அது நெருக்கமா போய்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு மோமின் அல்லாஹுக்கு நேசமாக ஆக அல்லாஹ் அவனுக்கு கரமாகிறான், காலாகிறான், கண்ணாகிறான், ஓடியாடுறான், அவனை பார்த்து எந்திரிச்சு ஓடியாடுறான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சு விட்டான்னா உலகத்திலேயும் ஜெயமே ஜெயம், மறுமையிலும் ஜெயமே ஜெயம். இது எவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய வாழ்க்கையை வாழ்க்கையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே. அப்போ இரண்டாவது விஷயத்தில் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது, இருக்கிற அல்லாஹுவினுடைய ஞாபகம் செய்வது என்பதை பற்றி திருக்குறானில் அல்லாஹு தஆலா பல்வேறு காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹுவை பற்றிய தியானத்திலே நினைவு கூறுதலிலே இருப்பார்கள். இன்னொரு இடத்திலே வருகிற போது வருகிறது, வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ம் வ அஷியவ் ஹைன துதஹிரு, அவனுக்கே வானம் பூமி அனைத்திலும் புகழ் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய புகழ் நாம் சொல்லி அல்லாஹ்வும் புகழ் ஆகி ஒன்னா ஆக போறதில்லை, வானமும் பூமியும் அவனை பற்றி புகழ் நாடிக்கொண்டே இருக்கிறது. அதே போன்று அஷியன் மாலை நேரத்திலே வஹீன துதுகிரோ, லுஹருடைய நேரத்திலே, லுஹர் மதியான உச்சி சாய்கிறது அல்லவா, அந்த நேரத்திலும் அவனுடைய அவனுக்கே புகழ், அவனுக்கு மட்டுமே அவனுடைய புகழ் உரித்தானதாக இருக்கிறது என்று ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், நபியே நீங்கள் அந்த மனிதர்கள் அந்த காபிர்கள் சொல்லுவதை விட்டுவிடுங்கள், அதன் மீது நீங்கள் பொறுமையாருங்க, உங்களுக்கு மேலுள்ள அதிகாரி கீழுள்ள அதிகாரி குடும்பத்தார்கள் டார்ச்சர் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து சொல்லுங்கள், எப்போலூன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் அல்லாஹுவுக்கு தஸ்பீஹ் செய்யுங்கள், ஹம்தி ரப்பிக்க அல்லாஹுவினுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள், கபுல துலூஇ ஷம்ஸி இந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும், வா கபுலல் குரூப் சூரியன் மறைவதற்கு முன்னாலும், அப்படி தஸ்பீஹ் செஞ்சு என்ன அவங்க பேசுறதினுடைய ரிசல்ட்டை அல்லாஹு தஆலா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். சூசாமான விளக்கம், அல்லாஹ் சொல்றான் பேசினா பேசிட்டு போறாங்க விடுங்க, அப்ப அது பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு அதனுடைய நிம்மதி பகரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க அல்லாஹ்வினுடைய புகழை நீங்கள் துதிபாடி கொண்டே இருங்கள், கபுல துலூஇ ஷம்ஸ் சூரியன் உதிப்பதற்கு முன்னால், அதே போன்று கபுலல் குரூப் சூரியன் மறைவதற்கு முன்னாலும், அல்லாஹ் அசருடைய நேரத்திலும், அதே போன்று சுபுஹுனுடைய நேரத்திற்கு பின்னால் சுபுஹுத்தொழும் பின்னாலும் அல்லாஹுவை பற்றி துதிபாடி கொண்டிருங்கள். எவர் என்ன பேச்சு பேசினாலும் அல்லாஹு தஆலா சுக்குநூறாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு உங்களை நிம்மதியாக இருக்க வைப்பான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது சொல்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. இன்னமல் முஃமினூன, மூமின்கள்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க, நான் அட்ரஸ் தரேன் அல்லாஹ் கொடுக்கறான், மூமின்கள்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க, இருக்கிற மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் கொடுக்கற இந்த அட்ரஸ்ல யாராவது இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும், இந்த அட்ரஸ்ல நான் இல்ல அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி இந்த லிஸ்ட்ல என்னையும் ஜாயின் பண்ணிடுற அல்லான்னு கேட்டுக்கணும். அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன, அந்த மூமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், இதா துக்கிரல்லா அல்லாஹுவினுடைய நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுகும் அவர்களுடைய இதயங்கள் ஆட்டம் கண்டுவிடும், அவர்கள் மீது ஓதி அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டால் ஓதப்பட்டால், ஒவ்வொரு தொழுகையிலும் ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு சபைகளில் அமரும் போது ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹுவினுடைய வசனங்கள் இப்படி சொல்லுகிறதே, நான் எப்படி இருக்கிறேன், என்னை அதிலே வைத்து உரசி பார்க்கிறேன், அடடா ஒன்னும் உதவாத கல்லாக வல்லவா நான் இருக்கிறேன், என்னை எப்போது நான் தங்கமாக ஆக்குவது, என்னை எப்போது நான் வெள்ளியாக ஆக்குவது, என்னை எப்போது நான் முத்தாக ஆக்குவது, என்னை எப்போது நான் பவளமாக ஆக்குவது, அப்படி ஆக்கணும்னா அந்த ஆயத்தினுடைய நேரடி பொருள், நேரடி அசர், அதனுடைய நேரடி மானா என்னிடத்திலே வர வேண்டுமே. உடனே அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அழுவாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் இத்தனை நாள் இருந்துட்டேனே, என்ன மன்னிச்சிரு. வஜிலத் குலூபுகும், எந்த குலூபுக்கு வஜிலத் ஏற்படும் என்று சொன்னால், எந்த குலூபு ஆட்டம் காணும்னு சொன்னா, எந்த ஈமா எந்த குலூபிலே எந்த இதயங்களிலே ஈமானுடைய அசர் அதிகமாக இருக்கிறதோ அங்க அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் போதும், ஆடி போயிடும். அதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புறான். அப்படிப்பட்ட இதயங்கள் உள்ளவர்கள் இந்த உலகத்திலும் அமைதியாக நிம்மதியாக இதை பற்றியும் கவலை இல்லாமல் சாந்தமாக வாழுவார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு அதே சாந்தமான வாழ்க்கை உண்டு என்று இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னைக்கு ரொம்ப தேவையான ஆயத்து, இந்த ஆயத்து இன்னைக்கு ரொம்ப தேவையான ஆயத்து, அல்லதீன ஆமனு, அல்லதீன ஆமனு, அந்த அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஈமான் கொண்டவர்கள், வதத்து மஇன்னு குலூபுகும் பிதிக்கிரில்லா, அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அல்லாஹுவினுடைய திக்ரை கொண்டு நிம்மதி பெறும், அல்லாஹுவினுடைய திக்ரை கொண்டு நிம்மதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், ஓ மனித ஜனங்களே, மனித வாசிகளே, ஆதமுடைய மக்களே, உலகத்திலே வந்திருக்கிற அத்தனை ஜனகோடிகளே, உலகத்திலே ஒரு பொருள் உங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செல்வத்தின் பக்கம் ஓடுகிறீர்கள், நிம்மதி ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை, மனைவி மக்களின் பக்கம் ஓடுகிறீர்கள், நிம்மதியை கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல, இப்படி எத்தனை விஷயங்களிலும் நீங்கள் முட்டி மோதி உங்களுடைய அறிவுகளை எல்லாம் பயன்படுத்தி ஆய்வினுடைய அடுத்த கட்டமாக நீங்கள் முடிவிற்கே வந்து நிற்கிற போது அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த ஆயத் அழகிய வழியை காட்டுகிறது. அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தத்மா இன்னும் குலூபுகும் விதிக்கிறில்லா, அல்லாஹுவினுடைய வேத வசனங்களையும் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படும் போது அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அமைதி பெறுகிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், விதிக்கிறில்லாஹி தத்மா இன்னுல் குலூப், உலகத்திலே குலூப் இதயங்கள் அமைதி பெறுகிற ஒரே வழி அல்லாஹுவினுடைய ஜபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற மிகப்பெரிய உண்மையை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல மறைச்சு வச்சுட்டான். இன்னைக்கு இந்த அமைதிக்காக வேண்டிதான் ஓடா ஓடா மனுஷன் உழையா உழைக்கிறான். எதுக்குங்க, ஏன் இவ்வளவு அங்கேருந்து இங்க முடியாந்து காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போய் மதியானம் அதாவது எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வேலை பார்த்து அது செஞ்சு இது செஞ்சு என்ன இந்த கிடைக்கிற 20,000, 30,000, 40,000 இதெல்லாம் வச்சு பார்த்து ஏதாவது வீட்டுக்கு அனுப்புனா அமைதி கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மனுஷனுக்கு கிடைச்சிச்சான்னா முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா யாருக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. 50,000 இருக்கிறவரை 60,000 ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். 100,000 இருக்கிறவங்க 1.5 லட்சம் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. தவிர 1 லட்சம் கிடைச்சு போச்சு இன்னமே நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்தமானா ஒருத்தரும் கிடையாது. அழகாக நாயன் சல்லா வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌகான லிபினி ஆதம வாதியானி மின் ஹபின், ஒரு ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கத்திலே கொடுக்கப்பட்டாலும் கூட மூன்றாவது ஒன்றை விரும்புவான். சொல்லிவிட்டு அழகாக சொன்னார்கள், இந்த ஆதமுடைய மகனின் வாயை மண்ணை தவிர வேற எதுவுமே மூடாது. மண்ணை கபிரஸ்தான்ல கொண்டு போய் வச்சு ஒரு குட்டி மண் அள்ளி வாயில போட்டா அணையோட அதுவரையும் அது கிடைக்கணுமே இது கிடைக்கணுமே காசு யாராவது சும்மா விட்டுருக்காங்களே, எனக்கு மாசம் 20,000 வருது ரைட், இது அல்ஹம்துலில்லா அல்லாஹ் கொடுத்த பெரிய நேமத்து, இதோட நான் போதுமாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு யாராவது போறாங்களா? அடுத்த வேலை இன்னொரு கம்பெனியில வந்து ஒரு 3,000 திரும்ப தரேன்னு சொன்னா இந்த கம்பெனி எப்படி கேன்சல் பண்றது, இது என்ன பண்றது, இது பிரச்சனை, கோர்ட் வரைக்கும் போலாமா, மினிஸ்ட்ரிக்கு போலாமா? அது அடுத்து அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில 6,000 தரானா அதை விட்டுட்டு ஓடுவான். நீ எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தானா உனக்கு இவ்வளவு கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்ன அநியாயம் சார், நோம்புல தராவீ தொழுவாம வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன்னு கம்பெனி சொல்லிருச்சு, அதனால தராவீ தொழுவெல்லாம் அள்ளி மூட்டை கட்டி குப்பையில ஓடு புடிச்சு போச்சு. இதை நம்ம புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த 50 ரூபாயை கிடைச்ச உடனே இந்த 30 இன்ட்டு 50 எவ்வளவு கிடைச்சிட போது அது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே இவர் சந்தோஷமாகிட்டு பின்னாடி நல்ல இதாயிட்டாரான்னு பார்த்தா அப்பயும் இதே அழுக பின்னாடி வேற எதுக்காவது உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் போட்டு தருவாங்களான்னு அழுதுகிட்டே இருக்காரு. இப்படிதான் அல்லாஹ் உத்தால அள வச்சிருவான். மண் மணி அதாவது ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்ஹூமானி லா இஸ்பஹானி, மன்ஹூமானி லா இஸ்பஹானி, ரெண்டு விஷயங்களின் மீது ஷஹவத் வெறி கொண்டவர்கள் ஒரு நாளும் அதை விட்டு நீங்கி விடவே மாட்டார்கள். மன்ஹூமுல் மால், மன்ஹூமுல் இல், எவர் பொருளாதாரத்தின் மீதும் அதே போன்று கல்வியின் மீதும் ஆசை பெரி சகுவத் என்று சொன்னால் பெரி என்ற அர்த்தம், அப்படி கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னா அதை ஒரு காலத்துல யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எவனாவது இல்மு அறிவின் மீது ஆசை கொண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா யாராலையும் எந்த அவரை தடுத்தே நிறுத்த முடியாது உலகத்துல, அது நியாயமான. என்ன கேட்டா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு சின்ன வயசு, எத்தனை வயசுன்னு தெரியல ஆனா வயசை பார்த்தா சின்ன வயசு, பிஹெச்டி பண்றதுக்காக வேண்டி வந்து உட்காந்து எனக்கு எனக்கு மேலே இருக்கிற என்ன எனக்கு ஆசிரியர் இருக்கிற அவரிடத்தில் HOD Head of the Department அவரிடத்தில் வந்து சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு, இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், அது அரபிக் என்னடா அப்படின்னு கேட்கும்போது அது போனவனு சொல்றாரு, பாத்தியாப்பா என்ன சார் தெரியலையே சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, அரபு தமிழை பற்றி, அரபு தமிழ் நம்ம போன வாரம் வந்திருந்தாங்க இல்லையா இங்க நம்ம ஷோயிப் அலிம் சார், அவங்க அதை பத்தி அரபு தமிழை பத்தி ஒரு PhD பண்ணிருக்காங்க. அரபி என்ற மொழி, அரபி அரபு தமிழும் கலந்த ஒரு மொழியில முன்னாடி வந்து நம்ம ஊர்ல நிறைய சூத்து சுபியம் அதே மாதிரி நிறைய புத்தகத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அரபியில எழுதிருக்கு ஆனா தமிழ்ல படிப்பாங்க, எழுதிருக்குது லிப்பி அரபியில இருக்கு ஆனா படிக்கிறது தமிழ்ல படிப்பாங்க. அதுல நிறைய மசாயில்கள், தொழுக மசாயிலு, ஹைதுடைய மசாயிலு, குளிப்பு மசாயிலு, உதுவினுடைய மசாயிலு, நோம்புடைய மசாயிலு எல்லாம் வந்துடும் அதுல. அந்த ஒரு புக்கை படிச்சுட்டோம் வீட்டுல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பொம்பளையே எல்லா காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, யார்ட்டையும் கேட்க வேணாங்கிற மாதிரி அருமையா அப்படி ஒரு புத்தகங்களை தொகுத்து அரபியில இருந்து தமிழ்ல படிக்கிறது மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த மொழிக்கு பேர் அரபி லாங்குவேஜ். இதுக்கு பல மொழி, இந்த இதே மாதிரி பல கிதாபுகள் எழுதப்பட்டுச்சு. இதை பத்தியும் இன்னும் மொழிகளை பற்றியும் நம்மிடத்துல வந்து பேசிய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த மேதை ஷோயிப் அலிம் சாவும் ஒரு PhD பண்ணாங்க கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில, அதுக்கு PhD டாக்டரேட்டும் வாங்கிட்டாங்க அவங்க. அப்ப இவ்வளவு மொத்த புக்கு அது, அதுல பல்வேறு ஆய்வுகளை கொண்டு வந்து ஆங்கிலத்திலே, அரபியிலே, உருதிலே, பாரசியிலே, இன்னும் பல்வேறு மொழிகளில் அதில் எழுதி ஒரு நீண்ட தொகுப்பை தந்திருக்கிறார்கள். அது அங்க யூனிவர்சிட்டியில இருக்கு, இங்கேயும் பல பேர்கிட்டையும் அந்த தொகுப்பு இருக்கிறது. இப்போ அந்த தொகுப்பு அந்த ஆசிரியர் எடுத்து அந்த பெண்ணிடத்துல காட்டுகிறார், நான் இருக்கும் போது அந்த தொகுப்பு எடுத்து காட்டினார், காட்டிட்டு அது என்னமோ சொல்லிட்டு கேஷுவலா போயிருச்சு. அப்பா திரும்ப என்ன இடத்துல பேசும்போது சொல்லுகிறார், அப்பா இந்த பொண்ணு அமெரிக்கால இருக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு அமெரிக்கால இருக்கிற பொண்ணு. அது எதை பத்தி பிஎச்டி பண்ணதுன்னா அரபி லாங்குவேஜ் பத்தி பிஎச்டி பண்ணது. இப்படி மொழிகளை பத்தி லிங்குஸ்டிக் இம்மொழிகளை பத்தி ஆய்விலே தன்னை அதை ஈடுபடுத்தி கொண்டது. அதற்கென்று தனக்கு ஒரு துறையை அமைத்துக் கொண்டது. இப்ப என்கிட்ட வந்து கேட்கும் போது நான் இந்த நம்ம சொய்பாலிசா எழுதுகிற புக்கை எடுத்து காமிச்சேன், வைகா சைப கண்ணியத்துக்குரிய அவர்கள் எழுதிய கிதாபை எடுத்து காமிச்சேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டேன், வேற ஏதாவது கொடுங்க இருந்தாலும் கேட்டு. அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆளு ஒரு ஒரு தோல்நாப்பை மட்டும் போட்டுக்கிட்டு எங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருச்சுங்க. எங்கே இந்தியா குறிப்பாக மெட்ராஸில் வந்து இறங்கி தேடி பிடிச்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து, நமக்கு மெட்ராஸில் இருக்க ஆளுகளுக்கே பல பேருக்கு யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க ஆளுகளுக்கே யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னே தெரியாது, பேர் அது படிக்காதவர்களை விட்டுவிடுவோம் படித்தவர்களுக்கு. ஆனால் அங்கேருந்து கிளம்பி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் அமெரிக்காலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து டிக்கெட் எடுத்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இறங்கி குறிப்பாக நேரம் போட்டு லாட்டில் தங்கி அங்கேருந்து வந்து இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்க வருது. ஏ மன்ஹூமானி லா யஸ்பஹானி, பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமின் சத்திய தூதர் சொன்னார்கள், ரெண்டு தேடுதல் உள்ளவர்கள் ஒரு காலத்திலும் நிம்மதி பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள். மன்ஹூமும் பில் எல், இல்மை கொண்டு தேடுதலுள்ளவர்கள் மன்ஹூமுல் மன்ஹூமுல் மால், அதே போன்று பொருளாதாரத்தை தேடுதலுள்ளவர்கள். அதனால தானே அங்கேருந்து பிளைட் பிடிச்சி நம்ம இங்கே முடியாது இருக்கோம். நம்ம முடியாத காரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் அவ்வளவுதானே அமெரிக்காவை பத்தி எல்லாம் ஏன் பேச, அங்கேயாவது அடிச்சு பிடிச்சி எந்த விசாவாது ஏதாவது கொடுப்பா, யார் பேர் போட்டு கொடுத்தா என்ன பரவாயில்லன்னு வந்து நான் கல்வி வழியில் இருக்கேன், நான் எதுலையும் இருக்கேன், ஆனா என்ன செய்யணும், மாசம் ஒரு 10,000-20,000 அனுப்பியிருந்த வெறி. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவுகான லிபினி ஆதம வாதியானி மின்தகபின் லபுத்தகா தாலிசன், ஒரு ஆதமுடைய மக்களுக்கு மனிதனுக்கு ரெண்டு தங்க ஓடைய கொடுத்தாலோ மூணாவது ஒரு தங்க ஓடைய தாடாளான்னு கேட்பானே தவிர இது போதுமே நான் வாழ்ற வரையின்னு ஆகவே மாட்டான். ஒமா எம்லகு பாகு இல்லத்துரா, அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவுமே அடைக்காது என்று பொய்யை உரைக்காத சாதிக்குள்ளமையின் சத்திய தூதர் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல நிம்மதியை பல விதங்களில் இன்றைய காலம் தேடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன கேட்டா, நிம்மதி என்பதை தேடி இன்னைக்கு மேற்கத்திய உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி நிம்மதி கிடைக்கிறதுன்னு தெரியல. அமெரிக்கால லண்டன்ல அதே போன்ற மலேசியால தான் போய் பார்த்தா ஃபாஸ்ட் லைஃப், மலேசியால இருந்துட்டு வந்தவங்க சொன்னாங்க ஃபாஸ்ட் லைஃப், எதனால ஃபாஸ்ட் ஃபுட் அது இது ஓடணும் முடியாதுன்னு, அங்கெல்லாம் உட்காந்துலாம் சும்மாலாம் இருக்க முடியாது, அதற்கு துபாய் மாதிரி ஒரு நாள் வேலைக்கு போகாம சம்பாதிக்காம இருந்தாலும் கூட பிரச்சனை தான், அப்படிப்பட்ட லைஃப் ஃபாஸ்ட் லைஃப். அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டம் எல்லாம் முட்டி மோதி நிற்கும் போது என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு விஞ்ஞானி அழகாக எழுதியிருந்தார், ஒருத்தர் எழுதும் போது தன்னுடைய பயோகிராபி தன்னுடைய தன்னை பற்றிய வரலாறு அழகாக எழுதியிருந்தார். நான் எனக்கென்று ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டேன், எனக்கென்று ஒரு நான் இதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எனக்கென்று ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கென்று அயராமல் உழைத்தேன், அயராமல் உழைத்தேன், அந்த இடத்தையும் நான் வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்து முடிச்சுட்டு யோசிச்சேன், இது எதுக்கு வந்தோம்னு எதுவுமே தெரியல. உன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் முடிவு பண்ணிட்டார், ஆராய்ச்சி பண்ணிட்டா அது கிடைச்சு போச்சு, அதுக்குன்னு பல காலம் கஷ்டப்பட்டார், வாலிபம் தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அதிலே இழக்கினாரு. விலைக்கு முடிச்சது அந்த இடத்து பக்கத்துல வந்து நின்று யோசிக்கிறார், எதுக்கு நான் இங்க வந்தேன், இதுதான் நம்முடைய காலத்து. அப்போ ஒரு மனிதனுடைய தேடுதல் அல்லாஹ்வினுடைய அவனை படைத்தவனுடைய பக்கம் இருந்தது என்று சொன்னால் அதிலே நிம்மதி இருக்கிறது. அதுல போக போ அந்த பாதையில வந்து முடிவு என்பதே கிடையாது. அல்லாஹுவை பற்றி லிக்கா அல்லாஹுவினுடைய தேடுதலிலே போகிற பாதை இருக்கிறதே முடிவுலாம் கிடையாது, போய்கிட்டே இருப்பான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப், தன்னுடைய மரண தருவாயிலே படுத்திருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீபி, ஒரு மனிதன் அயராது அல்லாஹுவின் மீது அளவற்ற பாசம் கொண்டு அவனை புகழ்ந்து அவனை துதிவாடி நோன்பு வைத்து தொழுது எல்லாம் அல்லாஹ் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா இந்த நெருக்கம் ஓரளவோடு முற்று பெற்றுமானா, இல்ல அல் மௌத்து இடையிலே மௌத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இடையிலே மௌத் என்ற விஷயம் இருக்கிறது. அல் மௌத்து ஜிஸ்ருன், அது ஒரு பாலத்தை போன்றது. அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீபி, ஒரு காதலனை ஒரு அடியானை தன்னுடைய எஜமானனோடு சேர்த்து வைப்பதற்கு அந்த பாலத்தை கடந்தாக வேண்டும். அப்ப அதுல போய் முட்டி நின்னுக்குவார் ஒரு மூமின், இதை கடந்தே ஆக வேண்டும், நான் போய் ஆக வேண்டும், எப்படியாவது என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய ரப்பை சந்திக்க போகிறேன் என்று சொல்லுகிற போது அந்த பிரியம் அந்த மௌத்தை பற்றி அவருடைய ஆசையே வேறாக ஆயிரும். அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸுகளும் சொல்லுகிறது, நிம்மதி என்பது இங்கு இருக்கிறது. சொல்ல வந்தேன், மேற்கத்திய உலகம் இன்னைக்கு மெடிடேஷன் அப்படி இப்படி பின்னாடி ஓஹோன்னு அலையறான் ஓடுறான், எப்படியாவது நிம்மதி எங்களுக்கு காட்டி கொடுங்க. ஆனா எங்க போய் முட்டினாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. இவனா ஒரு வட்டத்தை போட்டு இவனா நினைச்சுக்கிறான் நம்ம நிம்மதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே இவனுக்கு பெரிய இம்சையா வந்துருது, இவனுக்கு அதுவே பெரிய இம்சையாக வந்து விடுகிறது. ஆகவே அல்லாஹ் முத்தாலா திருக்குறள் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வினுடைய திக்ரை தவிர வேறு ஒன்றும் இந்த இதயங்களுக்கு நிம்மதி தரவே முடியாது. ஏனென்று சொன்னால் இதயங்களை படைத்தவன் இதயங்களை தன்னுடைய கைக்கு மத்தியிலே வைத்து நான் நிம்மதியை தந்துகிட்டு இருக்கேன், அதை தவிர நீ வேறு எதிலே நிம்மதியை தேடினாலும் நிம்மதிகள் ஓர் காலமும் கிடைக்காது என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சுட்டி காட்டுறான். இன்னும் அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம், அஸ்ரா பிஹி, நான் இஸ்ராவுக்கு மிஅராஜுக்கு போனேன், அப்ப என்ன நடந்துச்சு அங்கே அப்படிங்கறத படம். நான் இஸ்ராவுக்கு போறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா அதாவது மிஅராஜுக்கு போயிட்டு வந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து தன்னுடைய எஜமானனோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாஷணை செய்து விட்டு வந்தார்கள். இதுல வந்து சில பேர் அந்த நேரத்துல நம்ம சொல்லும் போது சொல்லியிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு மூலமா போனாங்க அப்படி இப்படி, எந்த கருத்தும் இல்லை, தன்னுடைய பூத உடலோடு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய கொள்கையும் இருக்கிறது, அப்படித்தான் நான் நம்பவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பூத உடலோடு அப்படியே சென்று அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி விட்டு திரும்ப வந்தாருங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள், உஸ்ரிய பி, நான் இஸ்ராவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன், என்னை கொண்டு செல்லப்பட்டது, ஏழு வானங்களை கடந்து நான் போய்கிட்டு இருக்கேன், அந்த டிராவல் அல்லாஹ்வை அடைகிற அந்த டிராவல். அப்ப உஸ்ரிய பி, என்னை கொண்டு செல்லப்பட்டது, சமியா தஸ்பீஹன் ஃபிஸ் ஸமாவாத்தில் உலா, அந்த நேரத்தில் நான் வானத்தினுடைய கடைசி முகட்டிலே ஒரு தஸ்பீஹை கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் மேராஜுக்கு போறேன், அப்படி போகிற போது அந்த இடத்திலே நான் தஸ்பீஹை கேட்டுக்கொண்டே இருந்தேன், சமியா தஸ்பீஹன் ஃபிஸ் ஸமாவாத்தில் உலா, மேல் வானத்திலே நான் தஸ்பீஹை கேட்டுக்கொண்டிருந்தேன். அது என்ன தஸ்பீஹ் அப்படின்னு கேட்டா, சுபஹானஹுல் அலி அலியுல் அஆலா சுபஹானஹு வ தஆலா, இதுதான் தஸ்பீஹ். சுபஹானஹு உல் அலியுல் அஆலா சுபஹானஹு வ தஆலா, இதை யார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் பணியாக நியமிக்கப்பட்டு அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அந்த புறத்திலே நின்று வேலையே என்ன அப்படின்னு கேட்டா இந்த தஸ்பீஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எந்த விதமான இழுக்கு அழுக்காது, எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமான அல்லாஹ் நீ ஒருவன் தான், அத்தனை புகழும் உனக்கே உரித்தாக ஆகுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த தஃப்ஸீரன்னு. எப்படி நம்ம திக்ர மஜ்லிஸ் அங்கங்க நடந்துச்சு நான் கேட்கிறோம் இல்ல, ஒரே மாதிரி ஒரே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு போய், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தை நியமித்து இப்படி சொல்ல வைத்திருக்கிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக அவர்கள் அறிவித்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திற்கு சமர்ப்பிக்கிறார்கள். இப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, வானத்துக்கு மேலே வானத்துக்கு கீழே பூமியிலே எல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹுவை பற்றி துதிமாடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி துதிமாடுகிற இடத்திலும் நான் மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நிறுத்தி வைத்து துதிமாட வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏழு வானத்துக்கு மேலும் அல்லாஹுவினுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது, பூமிக்கு கீழேயும் அல்லாஹுவினுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பூமியிலே நடமாடுகிற மனித ஜடமே, நீ எப்படி இருக்கிறாய், உன் நிலைமை எங்க இருக்கு, என்னைக்காவது காலையில எழுந்தவன அலம்துல்லாஹ்னு சொல்லிருக்கியா, அல்லது அல்லாஹ் முத்தால அந்த சோத்தை உள்ள போட்டவன போறதுக்கு வழி வைக்கிறானே, செரிமான மடைய வைக்கிறானே, டாய்லெட் போயிட்டு வந்த பின்னாடி எவ்வளவு பெரிய முசீபத்தை நீக்கிட்டியா அல்லாஹ் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா அல்லாஹ் முத்தால கேட்கிறான், நீ சொல்ல மாட்டேங்கிற, ஆனா வானம் சொல்லுது பூமி சொல்லுது, இப்ப நாளும் படிப்பின பெத்துக்க இன்னமெட்டினாலும் சொல்ல ஆரம்பி என்ற அந்த வாசகங்கள் அடங்கிய விஷயங்கள் அல்லாஹ் முத்தால இந்த ஆயத்திலிருந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்புறம் அதை விட ஒரு ஹதீஸ் ஒன்று படித்தேன் இடையில, அகமது என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதில் அழகான விஷயங்களை இந்த ஹதீஸிலே கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் அகமது அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி கபரி பி ஹைரி அமாலிக்கும், அந்த தன்னிடத்தில் இருந்த தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களை பார்த்து ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உக்பிருக்கும் பி ஹைரி அமாலிக்கும், உங்களிடத்திலே ஒரு உங்களுடைய செயல் ஒன்றை பற்றி நான் அறிவிக்கட்டுமா, அலா அறிந்து கொள்ளுங்கள், உஹ்பிருக்கும் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா, பி ஹைரி அமாலிக்கும் உங்களுடைய செயல்களிலே சிறந்த செயலாக அது இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படி டாப் தக்கறங்க, டாக்டர் உடம்பு சரியில்லையா, ஒரு சூப்பர் டாக்டர் இருக்காங்க, யாருங்க அவரு, அவர் பேர் என்ன, அவர்கிட்ட போனா நல்லா போயிருமே, உடனே எத்தனை டாக்டர்கிட்ட போய், யாருக்கு ஒருத்தர் வியாதி வந்துருச்சுன்னா எத்தனை பேர் எத்தனை டாக்டர் சொன்னாலும் உடனே அவர் அட்ரஸ் என்ன, அவர் எங்க போய் பார்க்கலாம், இப்படி அவருக்கு நல்லா போயிருக்குங்கன்னா முடிஞ்சு போச்சு. அத்தனை டாக்டர்த்தையும் போய் கூட நிற்பான் மனுஷன், இவனுக்கு வந்திருக்க ஒரு கட்டி, இவனுக்கு வந்திருக்க ஒரு வலி, இவனுக்கு வந்திருக்க ஒரு பல்லு வலி, இவனுக்கு வந்திருக்க ஒரு தலைவலி, ஏதாவது ஒண்ணுக்குன்னா எவன் எந்த பேர் சொன்னாலும் பின்னாடியே போய் நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கிற அமல்களிலே சிறந்த அமல் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, இந்த மலீக்கிக்கும் இன்னும் உங்களுடைய இரட்சகனிடத்திலே அது ரொம்ப தூய்மையானதாக இருக்குமே. அல்லாஹினுடைய தர்பார்ல நம்ம செய்யறது மட்டும் இல்ல, நம்ம 1008 வேலையை செஞ்சுட்டு போலாம், ஆனா அல்லாஹினிடத்துல எது அக்செப்டபிள், அல்லாஹ் எதை பிரியப்படுகிறார், அல்லாஹுக்கு எது உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதையும் நான் சொல்லி தருகிறேன், இந்த மலீக்கிக்கும் உங்களுடைய இரட்சகனிடத்திலே ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. இந்த தரஜாத்திக்கும் இன்னும் அந்த அமல் அத்த இரட்சகனுடைய பிரியத்துக்கு மட்டுமா அதோட போய் நின்றது இல்லை, அல்லாஹ் பிரியப்பட்டு உங்க தரஜா உயர்த்திட்டு போயிட்டே இருப்பானே. சாதாரணமா மூமினா இருந்தவர் அப்படி, முஸ்லீமா இருந்தவர் மூமினா ஆகிறார், இப்படி தரஜா உயர்ந்துகிட்டு மானவி தரஜா ஒரு மனிதனுடைய ஈமானினுடைய படித்தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. அப்ப ஹைருக்கும் ஹைருலக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், மீன் இன்பாக்கி ஜஹபி வல் ஃபிர்மா உங்களுடைய பாலம் பாலமாக இருக்கிற தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அள்ளி எந்த பிரயோஜனம் எந்த ஒரு அதனுடைய பிரதிபலனும் இல்லாமல் அள்ளி கொட்டுகிறீர்கள். 2.5 கிலோ தங்கம், 2.5 லட்சம் ரூபாய் பள்ளியாசலுக்கு என் காசு எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்றீங்க, இதையெல்லாம் விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. ஓ ஹைரு லக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும் ஃபததரிபு ஆனாக்கஹும் ஃபஎதரிபு ஆனாக்கஹும், இன்னும் அதைவிட நீங்கள் உங்களுடைய எதிரிகளை சந்தித்து அவர்களுடைய கழுத்தை நீங்கள் வெட்ட, உங்களுடைய கழுத்தை அவர்கள் வெட்ட, இப்படி போர்க்களத்திலே அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வார்த்தை கலிமத்து உல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வினுடைய வார்த்தை மட்டுமே உயர்ந்தது என்ற நோக்கத்திற்காக வேண்டி என்னுடைய உயிரையும் நான் தத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டேன், அல்லாஹுக்கென்று எதிரிக்கோடு நேரடியாக சென்று என்னுடைய வாளை எடுத்து நான் போரிடப் போகிறேன், அவன் வெட்டினாலும் அங்கே நான் மரணம் அடைய வேண்டியது வரும், என்னுடைய குழந்தை நிற்கலாம், குட்டிகள் நிற்கலாம், என்னை நம்பி இருக்கிற இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொன்னான் போர்க்களங்களிலே நின்று தன்னுடைய உயிரையும் மறந்து போரிடுகிறார்களே, அந்த நிலையையும் விட சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. இப்ப மேலே பார்த்து வருவோம், உங்களுடைய அமல்களிலே சிறந்த அமல் உங்களுடைய இரட்சகரிடத்திலே ரொம்ப பெருமதி வாய்ந்தது, ரொம்ப தூய்மையானது, அதே போன்று உங்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியது, நீங்கள் உங்களுடைய பொன்னையும் பொருளையும் செலவு செய்வதை விட சிறந்த ஒன்று, அதே போன்று உங்களுடைய 5வது விஷயம் உங்களுடைய எதிரியை சந்தித்து நீங்கள் அவரை விட்டு அவர் உங்களை விட்ட நிற்கிற அந்த போர்க்களத்தை விட ஒரு சிறந்த விஷயத்தை சொல்லித்தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன சொல்லிப்பாங்க சஹாபாக்கு, காலு யா ரசூலல்லாஹ் பலா, ஏ அது சொல்லித்தரமான, ஏ கண்டிப்பாக சொல்லித்தாருங்கள், வேணாமல் நாங்கள் சொல்லிடுவோமா, நாங்கள் ஒவ்வொரு இஞ்சி இஞ்சா அணு அணுவாக உங்களிடத்தில் இருந்து நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய பின்னாலே ஒவ்வொரு கனவுமாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, யார சொல்லலாம் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லித்தாங்க, அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னாங்க, அல்லாஹுவை நினைவு கூறுவது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் விட சிறந்த அமல் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் காலங்களிலே நோன்பு இருப்பது, அது பரல தொழுகை விட்டுட்டு நபில் தொழுகை, ஓ எதிரியை சந்திப்பது, உங்களுடைய பொருளாதாரத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி கொட்டுவது, எல்லாத்தையும் விட அல்லாஹ்விடத்திலே தூய்மையாக போய் சேர்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் திக்ருல்லாஹ், அல்லாஹ் காலு திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகிற அந்த ஒரு தன்மை தான் இத்தனை விஷயங்களையும் விட பெரிய விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா இதயம் நம்முடைய கையிலே உள்ளது. ஒரு தடவை சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது தஹீரு குலூபக்கும் بقول لا اله الا الله, உங்களுடைய இதயங்களை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருங்கள், பரிசுத்த தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி இதெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிற விஷயங்கள் தான். ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொன்னா வலா துசக்கு அன்புசக்கும், யாரும் நான் அப்படி தொழுதுட்டேன் இப்படி தொழுதுட்டேன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப அல்லாஹுக்கு நெருக்கமானவங்க, நீ முடிவு பண்ணிராத. வலா துசக்கு அன்புசக்கும், உங்களிலே யாரும் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஆள் இருக்கான், அவன் பரிசுத்தப்படுத்தினாதான் அது பரிசுத்தமாக ஆக முடியும். ஆகவே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ற வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஈமானை, உங்களுடைய இதயங்களை ஒவ்வொரு நேரமும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. இரவு முழுக்க நோன்பு இல்லை, இப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தயம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்து பாடுகிற நேரமே கிடையாது. நீ வண்டியில் போகும்போது சொல்லலாம், நடந்து போகும்போது சொல்லலாம், உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லலாம், படுத்திருக்கும்போது சொல்லலாம், தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே தூங்கிட்டேன்னா நீ தூங்குகிற தூக்கம் எல்லாம் நீ அதை சொல்லிக் கொண்டிருந்தா என்ன நன்மை கிடைக்குமோ அதை அல்லாஹு தஆலா எழுதி வைக்கிறான். அவனுடைய ஹசானால உனக்கு எழுதி வைக்கிறதுல ஒரு பெர்சன்ட் கூட குறைஞ்சு போறதில்லை. அல்லாஹ்வுடைய ஹசானா அளவிட முடியாத ஹசானா. அன்றைய நாளிலே அந்த உலகத்தை ஆரம்பிக்கிற போது எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இன்றைய சூழ்நிலையிலும் அல்லாஹினுடைய ஹசானா இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல இடையிலே படிக்கிற போது படித்து அல்லாஹு தஆலா முதல் முதலிலே இந்த உலகத்தை, இந்த ஹதீஸ ஒரு போன வாரம் கூட சொன்னேன், திரும்ப ஞாபகத்துக்காக வேண்டி சொல்லுகிறேன், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா தனித்து அவனுடைய அரிசின் மீது அமர்ந்திருக்கிற போது முதன் முதல் அல்லாஹு தஆலா பேனத்தை, பேனாவை படைத்தான். பேனாவை படைத்து அதுக்கு கட்டளை எடுத்து இடுகிறான், உக்தும், உடனே அது கேட்கிறது அந்த பேனா, நீ எழுது என்று கட்டளை போட்டான். நான் என்ன எழுதுன்னு கேட்டுச்சு. உக்தும் மா ஹுவ காயின், இந்த உலகத்திலே எதெல்லாம் நடக்க வைக்கிறது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடணும்னா. அதுக்கு தான் நம்ம லஹ்வே மஹ்ஃபூத், மஹ்ஃபூதுடைய அந்த ஏட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொல்லுகிறோம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு என்னென்ன ரிசுக்கு தேவையோ உலகத்தை படைப்பதற்கு முன்னால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்து விட்டார். எல்லாம் எழுதி முடிச்சு உங்களுக்கு இந்த மாசம் 50,000 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இது இன்றைக்கு எழுதப்பட்டதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால், உலகத்தை படைப்பதற்கு முன்னால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு சப்சாடா எல்லாத்தையும் போட்டு வைக்கப்பட்டிருச்சு. அதனால இப்ப புதுசா என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய செயல்பாடு யாரும் நினைச்சுக்க வேணாம் பாப்பா, அதே மாதிரி கிடைக்கலன்னாலும் அதுக்குன்னு கவலைப்படாத, எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதி முடிக்கப்பட்டது. அப்போ அதனால உங்களுடைய இதயங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னார். அல்லாஹுடைய தகுதி தஹ்மீர் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதனுடைய வெளிப்பாடாக என்ன செய்வான் அப்படிங்கிறதையும் இன்னொரு திருக்குறான் வசனம் சொல்லுகிறது. அதாவது யூனுஸ், தஸ்பீஹ யூனுஸ் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கஷ்டமான நேரத்திலாம் தஸ்பீஹ யூனுஸ் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் இது கொடுப்பாங்க. அது அல்லாஹு தஆலா திருக்குறான்ல சர்டிஃபை பண்றான், ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மட்டும் அந்த இடத்திலே நம்மை துதிக்காமல் இருந்திருந்தார் என்று சொன்னால், வயிற்றிலே கியாமத்து நாள் வரை இருந்திருந்திருப்பார். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குறான்ல சொல்றான், அவர்கள் மட்டும் அந்த நேரத்திலே துதித்துக் கொண்டிருக்காமல் இருந்திருந்தால், அது அவங்க அவருடைய வரலாறு வேற வரலாறு. கோவப்பட்டு போனாங்க, தன்னுடைய மக்களை விட்டு கோவப்பட்டு அவர்கள் போகிற போது அவர்களுக்கு அந்த சோதனையை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே கொடுத்தான். மீனுடைய வயிற்றுக்குள்ள போய் இருந்தாங்க அவங்க. அல்லாஹு போய் அலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன் லா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அதூன் ஃபனாதா ஃபித்துனுமாதி. அதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்து சொல்றது, ஃபனாதா ஃபித்துனுமாதி அல்லா இலாஹா இல்லா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். அவர் இருளிலே, அந்த மீனுடைய வயிற்றுக்கு இருளிலே இருந்து கொண்டு அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், நீந்தான் எல்லா லா உன்னை தவிர வேறு ஒரு கடவுளும் உலகத்திலே கிடையாது, ஒரு இலாஹுவும் கிடையாது, சுபஹானக நீ ரொம்ப பரிசுத்தமானவன், இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன் நான் அநியாயக்காரர்களிலிருந்து ஆகிவிட்டேனே என்று சொன்னதற்கு பகரமாக ஃபஸ்தஜபனா லஹு, உடனே அல்லாஹ் சொன்னான், இப்படி அவங்க மீன் வயிற்றுல இருந்து கேட்டதுக்கு என்ன நம்ம பகரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபஸ்த ஜபனாலஹு நாம் அவருக்கு அவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம், ஃபஸ்த ஜபனாலஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வ கதாலிக நுஞ்சில் முஃமினீன். இதுதான் உலகத்தாருக்கு அல்லாஹ் தருகிற பாடம். ஃபஸ்த ஜபனாலஹு அவருடைய அழைப்பை நாம் ஏற்றோம், ஃபஸ்த ஜபனாலஹு. அடுத்து அல்லாஹ் ஃபஸ்த ஜபனாலஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம், நாம் அவருடைய கவலையை அவரிடத்திலிருந்து போக்கினோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் ஒவ்வொரு மூமினுக்கும் நம்மால் நாம் போக்க முடியும். மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த ஒரு மனிதரை உலகத்திலே திரும்ப கொண்டு வந்து அதே மனிதராக ஆக்கி எத்தனை செயல்பாடுகளை செய்ய வைக்க முடியுமோ எல்லாம் நம்மளால செய்ய வைக்க முடியும். எப்படி? இதே போன்றுதான் உலகத்தினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்திலையும் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது ஆலிம்சா, என்ன செய்யறது? வீட்டுல பிச்சல் புடுங்கள், இங்க ஆபீஸ்ல பிச்சல் புடுங்கள், ரூம்ல பிச்சல் புடுங்கள், நான் என்னங்க செய்யறதுன்னு கேட்கிறவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மேல உள்ள இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாம் உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். எந்த ஒரு விஷயத்தை பெருசா தலையில தூக்கி வச்சு கவலையாக உன்னுடைய இதயங்கள் சுமந்து தூக்கத்துல பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கியோ அதை ஒரே நிமிஷத்துல நீக்கி விடுவோம். கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், முஃமின்களுக்கு இப்படித்தான் உலகத்திலே நாம் செய்து கொண்டே வருகிறோம். ஆகவேதான் அவர்கள் எந்த கவலைக்கும் ஆட்படுவதில்லை. அவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு அதுக்கு தானே அங்கே அங்க ஓடுறோம், இங்கே ஓடுறோம், நைட்டு போறோம், தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது? அல்லாஹு தஆலா சாதாரண விஷயங்களிலே அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதிலே எத்தனையோ நிம்மதிகளை அமைத்து வைத்திருக்கிறார், எத்தனையோ விதங்களை அமைத்து வைத்திருக்கிறார், கஷ்டங்களை நீக்குகிறான் என்பதற்கு நேரடி உதாரணத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து தந்து விட்டார். இன்னும் அல்லாஹுவை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல சொல்லித்தரான். அல்லாஹ் என்னை எப்படி நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லித்தரான். நமக்கு பக்கத்துல வந்து இது ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது சொல்றான், உங்களின் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகள், ஹஜ்ஜினுடைய கிரியைகள், எந்தெந்த நாள்ல மினால அரபால எங்கெங்கெல்லாம் தங்கணுமோ எல்லாம் தங்கி முடிச்சிட்டு எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க, உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி வச்சீர்கள், அரபாவுடைய மறுநாள் எல்லாம் முடிஞ்சு தலையினுடைய முடிகளை களைந்து எல்லாம் ஹஜ்ஜி கிதிலாம் அறுத்தாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றான், இதா கதைத்தும் மனாசிக்கும், நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், எப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை முன்னோர்களை நினைவு கூறுவது போன்று என்னுடைய தகப்பனை பற்றி தெரியுமா, இந்த போரில் இத்தனை பெயரை வீழ்த்திமா, அதாவது கொன்ற மிகப்பெரிய மாவீரன், என்னுடைய தாத்தாவை பற்றி தெரியுமா, இப்படி இப்படி எல்லாம் செய்து அவர் இந்த உலகத்திலே சாதனைகளுடைய பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கார், அவருடைய தகப்பனாரை பற்றி தெரியுமா, அவர் இப்படி இப்படி எல்லாம் சமூகத்திற்கு சென்று இப்படி அவங்க பெருமை பேசுறது அவர்களிடத்திலே வழக்கமாக இருந்தது. அப்ப அப்படி பேசுகிற போது அவங்களுடைய வரலாறோடு ஒன்றிணைந்து விடுவார்கள். எப்படி பெருமை பேச முடியும்? உங்க அத்தாட்ட நீங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எவன் கண்டா என்னமோ செஞ்சாரு, மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, எப்படி எப்படி என்னுடைய பாட்டனார், என்னுடைய முப்பாட்டனார், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, இவங்க எல்லாம் என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்படி எல்லாம் செய்தார்கள்னு பெருமை பேசுவாங்க. அதை பார்த்து எல்லாம் சொல்றான், அப்படி பேசுகிறார்களே, தங்களுடைய ஆபாக்களை பற்றி எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், அதே மாதிரி நினைவு கூறுங்க. இன்னும் அதை விட ஒரு படி மேலே போய் இதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் அல்லாஹ்வினுடைய நேமத்து இன்னும் முடியல, வந்துகிட்டே இருக்கும், நான் மௌத்தா போறது வரை வரும் அப்படின்னு சொல்லி அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று மனிதனுடைய இயற்கை தன்மையோடு ஒத்து சொல்லி, மனிதன் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அதனோடு சேர்த்து சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். அப்ப இந்த இடத்துல தேவை. இன்னைக்கு இந்த சபையில தொடர்புடையாக வந்து இந்த இடத்துல உட்கார்றாங்க பல பேர், அல்லாஹு தஆலா எத்தனையோ அறிவுகளை அவர்களுக்கு தந்திருக்கிறான். யார் மூலமா கொடுத்தா என்ன செஞ்சான் தெரியாது. இந்த ஆயத்தை எடுத்து ஒரே நாள்ல முடிக்கலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த ஆயத்தை முதல் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டதை சொல்லி முடிக்கும் போது ஒரு நாள்ல முடிச்சிடலான்னு. ஏழாவது வாரமாச்சு, இன்னும் முடியல, இன்னும் பாக்கி இருக்கு. அதுக்கு இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறா அடுத்த வாரம் நிகழ்ச்சியை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவர் போட்டு இந்த அருவா எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்க கிடைத்தது இந்த ஹதீஸ் எல்லாம் எப்படி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா அப்பப்ப திறந்து விட்டா ஹதீஸ்களை கொண்டு வந்து இதுல உங்களுக்கு சொல்ல ஹதீஸையே நான் அன்றைய தினத்தில் தான் கிடைத்த ஹதீஸ்கள் பல அன்றே அப்ப அந்த கரண்ட் அதை பத்தி தேடிக்கிட்டு இருக்கும் போது கிடைச்ச ஹதீஸ் பல ஹதீஸ் எனக்கே அது நான் படித்ததில்ல, மதரசாலையும் படித்ததில்ல, எங்கேயும் படித்தது. அப்ப தேடும் போது கிடைத்தது. கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி திறந்து விட்டான் என்று சொன்னால் எல்லா அறிவையும் திறந்து விடுறான். அப்ப மிகப்பெரிய அறிவு குறித்தான ஒரு விஷயமாக இந்த ஆயத்து இருக்கிறது. அதிலே இன்றைய தினத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹினுடைய நினைவு கூறுதலை கொண்டுதான், திக்ருல்லாவை கொண்டுதான், அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதை கொண்டுதான், அல்லாஹுவை நினைப்பதை கொண்டுதான் இதயங்கள் நிம்மதி பெறுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டால் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று எதிரியை வெட்டுவது, தங்க பாலங்களை நீங்கள் வந்து அல்லாஹினுடைய பாதையில் கொட்டுவதை முடியாது. அழகிய வாய்ப்பை இந்த இஸ்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. தயவு செய்து அதை வீண் அடித்து விட்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு எதுவுமே தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வினுடைய தர்பாரில் இருக்கிற போது அடடா எவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன், எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ போயிட்டாங்களே, நாசமாகி போட்டனே என்னுடைய வாழ்க்கையின் அன்னைக்கு அழுதாலும் புலம்பினாலும் வாழ்க்கை கைக்கு வராது. ஆகவே இருக்கிற வாழ்க்கை உருப்படியாக பயன்படுத்துவதற்கு எப்பெல்லாம் நினைவு வருதோ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் மிகப்பெரிய வெளிச்சத்தை அல்லாஹ் நம்முடைய ஈமானிலே தந்து விடுவார். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதிலிருந்து அவர்கள் பேசுவது, அன்னைக்கு ஒரு சகோதரர் கேட்கும்போது போன் பண்ணி கேட்டார், இறந்த என்னுடைய அத்தாவுக்கு வந்து குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நீயத்தில் இருக்கேன், இப்ப நான் வந்து தாடி ஒதுக்க கூடாதா அப்படிங்கறது அவர் அந்த இடத்துல வச்ச கேள்வி. நான் அந்த இடத்துல அவரை கேட்க மறந்துட்டேன், ஒன்னும் அப்படி ஒன்னும் தேவையில்லையான்ட்டு விட்டாச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு அதுக்கு பின்னாடி தான் மசாயில் எப்படி எல்லாம் புரியப்பட்டிருக்குன்னு விளங்கிக்கிட்டேன். எங்க அத்தாக்கு இந்த வருஷம் குர்பானி கொடுக்குறேன், நிறைய பேர் மூத்தா பணவங்களுக்கு குர்பானி கொடுத்துட்டு சும்மா இருந்துறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல ஜாயிஸ் இல்ல. எப்படின்னு சொன்னா ஜாயிஸ் இல்லைன்னா மூத்தா பணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லல, அத்தா பேருக்கு பாத்தியா ஓதிட்டு சும்மா இருந்துக்கிறது. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன செய்விய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி அங்க வரும்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வருஷத்துல ரெண்டு ஆடு அறுத்தாங்க, ரெண்டு ஆடு, ஒன்னு தனக்குன்னு நியத் பண்ணாங்க எனக்கு, இன்னொன்னு சொல்லும் போது சொன்னார்கள் ஆல் முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கும், யாரெல்லாம் இந்த உம்மத்திலே குர்பானி கொடுக்க முடியாம வசதி இல்லாம இருப்பாங்களோ அவங்களுக்கு தான். எவ்வளவு பெரிய மனசுள்ள எங்களுடைய நபி, அந்த நபியின் மீது செலவாத்து சொல்றதுக்கு நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தரஜாக்கள் எங்க இருக்கு. என்னுடைய சந்ததியில என்னுடைய இந்த உம்மத்திலே வருகிற மக்களுக்கு யாரிடத்துல காசு இல்லையா, அல்ல அவர்களுக்கு பாரமாக இந்த குர்பானியை நீ ஏத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழு உம்மத்துக்கும் சேர்த்து நாயம் சொல்லலா அலி சொல்லு குர்பானி கொடுத்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை அது. அப்புறம் உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க, அவங்க அதே மாதிரி ரெண்டு ஆடு கொடுத்தாங்க, ஒன்னு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்தாங்க, இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரிலே கொடுத்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரிலே குர்பானி கொடுப்பது ஆகமாகப்பட்டது, கொடுக்கறது நல்லது, நிறைய கொடுக்கணும். அது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு என்னுடைய தகப்பனார் பேரிலே மூத்தா போயிட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் இருக்கிறேன் என்னுடைய பெயரிலே கேள்வி வரும். அப்ப யார் உயிரோடு இருக்கிறாரோ, எவர் உயிரோடு இருக்கிறாரோ அவர் குர்பானியை கொடுப்பது, என்னுடைய தகப்பனாரையும் நான் சேர்த்துக் கொள்வது அந்த குர்பானியில, என்னுடைய குடும்பம் யாரெல்லாம் ஹை மௌத்தா போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் சேர்த்து எனக்கும் சேர்த்து இந்த குர்பானியை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஷரியத் சட்டம் நமக்கு சொல்லி தருகிற முறை. ஒருத்தர் தனியா தகப்பனாருக்குன்னு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு தனக்கும் கொடுத்துக்கிட்டாருன்னு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இவரை விட்டுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல. அடுத்து வீட்டுல வயசான தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த தாய் தந்தையர்களையும் நம்மோடு சேர்த்து ஒரு குர்பானியை கொடுத்துக்கிறது அது குர்பானியிலே ஜாயிதாக்கப்பட்ட ஆகமாக்கப்பட்ட ஒன்று. அதனால இப்பையிலிருந்து அதுக்குரிய தயாரிப்புகள் என்ன செய்யணும் அப்படிங்கறத இப்பயே நம்ம யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்கூட்டியே இதை பத்தி சொல்லிக்கொண்டே, அதே போன்று அந்த ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பித்து துல் ஹஜ்ஜாவினுடைய ஒன்னாவது பிறை ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த நீயத்தை வைத்திருக்கிறோமோ அவர்கள் தாடி வெளிப்பது அல்லது நகம் வெட்டுறது இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி முடிய வந்து இழுத்து வலுக்கட்டாயமா அப்படிங்கிறதோ இதில் எதுவுமே கூடாது. அவர் அப்படியே அந்த நிலைமையில இருந்து தன்னுடைய குர்பானியை முடித்த பின் தான் செய்ய வேண்டும் என்பதற்கு இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பதை அன்றைய தினத்திலே பார்க்க முடிந்தது. இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே அறிவிக்கிறார்கள், கடைசி அந்த பத்தினுடைய நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னால், அந்த மாசம் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, வராத அகதுக்கு மையுபஹா, உங்களிலே ஒருவர் உதகையா குருபானி கொடுக்க வேண்டும் என்று நாடினால், அவர் தன்னுடைய நகங்களிலிருந்தும் தங்களுடைய முடிகளிலிருந்தும் விட்டுக் கொள்ளட்டும், அவர் பிடித்துக் கொள்ளட்டும், அதை வெட்ட வேண்டாம் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரும்போது வருது, பலா யமுஸ மின் ஷஹரிஹி வலா பிஷ்ரிஹி ஷய்யன் ஹத்தா யுபஹா, அதே போன்று அவருடைய நகமத்திலிருந்தும் அதே போன்று தன்னுடைய தாடியை ஒதுக்குவதிலிருந்தும் அவர் உதகியா குருபானி கொடுக்கிற வரை பொறுத்திருக்கட்டும், அதுவரை எதையும் தாடியை வெட்டுறதோ அல்லது சுத்த இது பண்றதோ அல்லது நகத்தை களைகிறதோ வேலைகள் செய்ய வேண்டாம் என்று இந்த ஹதீஸிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொன்னார்கள். அப்போ அதுக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டா, இப்ப இதுல ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு எல்லாம் குருபானி இல்லையா அதற்கு, அல்லது எங்களுக்கு எல்லாம் யார் தான் குருபானி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஜக்காத்து மாதிரி ஒரு வருஷம் அதுல பொருள்ல பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்றைய தினத்தில இன்றைய குர்பான அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட முழு காசு இருந்துச்சு, ஓரளவு தன்னுடைய குடும்பத்துக்கு செலவுக்கு அசல் தேவைகள் போக மிஞ்சி அவர்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் ஆடை வாங்கி அறுத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த குர்பானி கூட்டு குர்பானி செய்யறாங்கல்ல ஏழு பேர் சேர்ந்து, அதுல கொடுத்துக்கிறதுக்கும் அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்ப அந்த பங்கு எப்படி வைக்கிறதுங்கிறத பத்திலாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இல்லைன்னா அப்படி தேவை உள்ளவர்கள் வந்து தனியா கேட்டுக்கொள்ளலாம். அசல் இதுதான், யாருக்கு பொருளாதாரத்திலே அன்றைய தினத்திலே நிறைவு அடைந்திருக்கிறாரோ அவர் அன்றைய தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக இமாம் அபூ ஹனீபா அவர்கள் இதை வாஜிபாக ஆக்கியிருக்கிறார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் இதை சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்கிறார்கள். வார்த்தை தான் வேறு, ஆனால் சுன்னத்தை முஅக்கதா என்று ஷாஃபியில சொல்லப்படுகிற வார்த்தை வாஜிபுக்கு ஈடானது. இமாம் அபூ ஹனீபா அவர்கள் அறிவிக்கிற போது இதை வாஜிப் என்று அறிவிக்கிறார்கள், கட்டாய கடமை, தொடர்ந்து கடுத்தது, விட்டுட்டா திரும்ப இயாதா செய்யணும். ஆனா இதை இயாதா செய்ய முடியாது, வாஜிப் என்பதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் திரும்ப செய்யணும். ஆனா குர்பானி அன்னைய தினத்துல அந்த மூன்று நாளைக்குள்ள அதை செஞ்சாதான் அது செய்ய வேண்டிய விஷயம். அப்ப அதை கொடுப்பவர்களுக்கு யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர் அதை கொடுத்து விட வேண்டும். அந்த நேரத்தில் அந்த காலங்களிலே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று ஷரியத் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது. அப்படி செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய, அதை விட இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நசீப ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவா.